இனிய மாலை வணக்கம் திரு சத்யமூர்த்தி அவர்களே, இந்த மின்தமிழின் சார்பாக உங்களை ஒரு பேட்டி எடுக்கலாம் நான் வந்திருக்கேன். என் பேர் தமிழ்தேனி. என்ன மின்தமிழ்ல வந்து மரபு அணில்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த ரீச் பவுண்டேஷன் ஆரம்பிச்சு ஒரு நல்ல தொண்டு செஞ்சுட்டு வரீங்க. இந்த ரீச் பவுண்டேஷனை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற நோக்கம், ஒரு நல்ல உயரிய நோக்கம் உங்களுக்கு எப்படி முதல்ல வந்தது? பிறகு இந்த ரீச் பவுண்டேஷன் இப்ப நீங்க நடத்திட்டு வரீங்க, இதுல என்னென்ன தொண்டுகள் செய்றீங்க, மக்களுக்கு அது எந்த விதத்துல நல்லதா இருக்கு, நம்முடைய பழைய மரபுகளை காக்கிற விதத்துல நீங்க என்னெல்லாம் செஞ்சிட்டு வரீங்க, இத வந்து தெளிவா சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
மாலை வணக்கம். முக்கியமாக சொல்ல போனாங்க, ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச் என்பது இந்த பழைய பொருட்களை பற்றி ரிசர்ச் செய்யணும்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனால் அதன் கீழே பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குன்னு சொல்லலாம், பெரிய சரித்திரமே புதஞ்சி இருக்குன்னு சொல்லலாம். சாதாரணமாக எல்லாரும் போய் ஒரு கோயிலை பார்த்தா அவங்க நினச்சிப்பாங்க அது ஒரு வர்ஷிப்பிங் பிளேஸ் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி பெரிய ஹிஸ்ட்ரி. நம்மளுடைய பழைய தமிழர்கள் பல விதத்தில் கஷ்டப்பட்டு கட்டினது மட்டும் இல்லை, தொழில்நுட்பங்கள் அது எப்படி சோஷியலி பெனிஃபிட்டட் டு த பப்ளிக், எப்படி மற்றவங்களுக்கு உபயோகமாக இருந்தது சொசைட்டி என்பது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் இந்த காலத்தில், அது கோயிலை சுற்றி தான் வளர்ந்தது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் முக்கியமாக. ஆனால் இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா, என்னை பற்றி முன்னாடி சொல்லிக்க கொஞ்சம் ஆசைப்படுறேன். ஏன்னாக்கா எக்ஸ்பீரியன்ஸ் அது இருந்தால் தான் நம்ம இந்த ஃபீல்டில் வர முடியுங்கிறதுக்காக. ஒரு 40 வருடங்கள் 1967 இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி என்று சொல்லக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் நான் பல லெவலில் ஆஃபீஸர்ஸாக இருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு கியூரேட்டர் ஆஃப் ஹலைபீட் மியூசியம். ஹலைபீட் என்பது ஹொய்சலருடைய கேபிட்டல் கர்நாடகாவில். அங்கே ஆரம்பித்து டெல்லியில் ரெட் ஃபோர்ட் மியூசியத்தில் கியூரேட்டர் இருந்தேன். அது மாதிரி பல விதங்களில் நான் இந்த பழைய பொருள்களுடைய, இந்த பண்டைய நகரத்தினுடைய ஒரு ஒன்றுபட்டு இருந்ததுனால பல விதமான ஒரு எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைத்தது. என்னன்னாக்கா ஆர்கியாலஜிக்கல் எஸ்கவேஷன்ஸ், பழைய நிறைய எஸ்கவேஷன்ஸ் நான் பண்ணியிருக்கேன், பண்ணியும் இருக்கேன், இப்போ கலந்துட்டும் இருக்கேன். உதாரணமாக ஃபஸ்ட்டு எஸ்கவேஷன் எடுத்தது ஒரு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஃபஸ்ட்டு பண்ண எக்ஸ்கவேஷன்னாக்கா மதுராவில், மதுராவில் கிருஷ்ண ஜென்மஸ்தான். 1973 முதல் அந்த கட்ரா மவுண்ட் இருந்தது, அவுரங்கசீப் இருந்த ஒரு கட்டின அந்த மாஸ்க்கு தொட்டா போல உள்ள ஒரு இடத்துல நாங்கள் ஒரு எஸ்கவேஷன் பண்ணினோம். அதை நான் தான் முன்னாடி ஆரம்பித்தேன். அவர் பெருமைப்பட வேண்டிய விஷயம் எனக்கு. அது நிறையா ப்ரூவ் பண்ணிடும் எப்படி அந்த மதுராவுக்கும் இந்த மகாபாரதா பீரியடுக்கு ஒரு கனெக்ஷன் இருந்தது, எப்படி கிருஷ்ணருடைய அங்கே இருந்திருக்கலாங்கிறத பற்றி நாங்கள் ஒரு எக்ஸ்கவேஷன் பெருசாக ஒன்று 6 பண்ணினோம். 2 நான் இருந்தேன். அப்புறம் அயோத்தியிலும் நான் 2 இருந்தேன். அதுக்கப்புறம் நிறையா தென்னாட்டை பொறுத்த வழியும் ஆதிச்சநல்லூர், இப்போ ரீசெண்டாக ஒரு 4 முன்பு நான் செஞ்ச ஒரு எக்ஸ்கவேஷன். ஏன்னாக்கா 1904 அலெக்சாண்டர் ரீ என்பவர் அந்த சைட்டை எக்ஸ்கவேட் பண்ணார். பண்ணினதுக்கப்புறம் 100 யாருமே பண்ணலை. ஏன்னா அப்போ ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச்சோட ஒரு சிஸ்டம்ஸ் வேறு டிஃப்ரெண்ட், அப்போ அவ்வளோ ஒரு வளர்ச்சி இல்லை, இப்போ உள்ள சயின்டிஃபிக் டேட்டிங்லாம் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணிடணுன்னாக்கா, புதுசாக நம்ம பண்ணணுங்கிறதுக்காக ஒரு திரும்பவும் ஒரு எக்ஸ்கவேஷன் பண்ணி இப்போ ஒரு சைட்டு கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு டேட் கொடுத்துருக்கோம், சயின்டிஃபிக் டேட்டிங் ஃபார் ஆதிச்சநல்லூர் கொடுத்துருக்கோம். அது எப்படின்னாக்கா, நம்மளுடைய தமிழர்களுடைய நாகரிகமானது மொகஞ்சதாரோ ஹரப்பாவுடைய நாகரிகம் போன்று அவ்வளோ பழமையானது, அங்கே உள்ள டெக்னிக்ஸ் அங்கேருந்து தொழில்நுட்பங்கள் இங்கேயும் இருந்தது அப்படிங்கிறதையும் சயின்டிஃபிக்காக C14 மற்றும் OCL ஒரு டூட் வந்திருக்கு. OCL ஆப்டிக்கலி ஸ்டிமுலேட்டட் லுமினிசன்ஸ் ஒரு டேட்டிங். அந்த டேட்டிங்கில் பார்த்தாக்கா இப்போ வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5000 முற்பட்ட ஒரு தமிழ் நாகரிகத்தை கட்டுப்பிடிச்சிருக்கோம். ஏன்னா நம்ம தமிழை பற்றி பேசும்போது சங்க இலக்கியத்தை பற்றி எல்லாரும் பேசுவாங்க, சங்க இலக்கியங்களை பற்றி பேசுகிறோம். ஆனால் சங்க இலக்கியங்கள் இவ்வளோ வளர்ந்த இலக்கியங்கள் இருந்தால் அந்த இலக்கியங்களுக்கு நாயகனாகிய தமிழ் எப்படி இருந்திருக்கணும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த தமிழர்கள் உள்ள நாகரிகத்துக்கு உள்ள ஒரு மெட்டீரியல்ஸ், அவர் உபயோகப்படுத்த ஒரு பொருட்களை நம்ம கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்கணும்னாக்கா ஒரு கேப் வந்துடும். இப்போ நம்மளே சில பேர் வந்து ராமாயணம் நடந்ததா, ராமர் இருந்தாரால் சந்தேகப்படுற அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி நாளைக்கு சங்க இலக்கியங்களும் சங்க இலக்கியம் இருந்ததா, அந்த காலத்து தமிழர்கள் இருந்தார்களா, எங்க கூடிய சந்தேகம் வரக்கூடிய சான்சஸ் இருக்கு.
உண்மைதான்.
ஏன்னாக்கா நமக்கு வந்து அந்த கால சங்க காலத்து தமிழர்கள் உபயோகப்படுத்த பொருள்களையும் அவர்கள் நாகரிகளுடைய எச்சங்களையும் எடுத்து கொடுக்கணும். அது கொடுத்தாதான் ஒரு கேப், அது ஒரு இடைவெளி இல்லாமல் இரண்டும் இலக்கியமும் அதே சமயத்தில் நம்மளுடைய நாகரிகமும் நாகரிக எச்சங்களும் ஒன்றாக வரும் என்று ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் கேட்பாங்க. அதனால செய்ய வேண்டிய ஒரு அவசியமும். ஆனால் ஆதிச்சநல்லூர் பெரிய ஒரு எஸ்டிமேஷனாக முடிந்தது. ஆனால் அது தவிர நான் என்னோட மெயின் ஒரு ஒரு கிரீவன்ஸ் அல்லது ஒரு ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தாக்க, த்ரூ அவுட் இந்தியாவில் ஒர்க் பண்ணிருக்கேன், ஃப்ரம் நார்த் டு சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் எல்லா இடத்தையும் போயாச்சு. தமிழ்நாட்டில் உள்ளது போன்ற ஒரு பழைய நாகரிக எச்சங்கள் எங்குமே இல்லைன்னு சொல்லலாம். முக்கியமான காரணம் என்னன்னாக்கா, தமிழர்கள் வளரும் பொழுதே ஒரு குறிக்கோளோட வளர்ந்தார்கள். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு ஊர், கோயில் இல்லாத ஊரே கிடையாது. அப்படின்னா ஒரு வில்லேஜ் எடுத்துனா, இப்போ ராஜஸ்தானில் போனீங்கன்னாக்கா பத்து ஒரு ஒரு பழைய கோயில்னு பார்க்கணுன்னாக்கா ஒரு பத்து வில்லேஜுக்கு இருபது வில்லேஜுக்கு ஒரு பழைய கோயில் தான் இருக்கும். ஒரு கிட்டத்த பழைய கோயில் ஆயிரம் வருடங்கள்லேருந்து ஒரு நூறு வருடங்களுக்கு ஒரு பட்ட முந்நூறு வருடங்களுக்கு ஒரு பட்ட கோயில் எடுத்துனோம்னாக்கா அது பத்து வில்லேஜுக்கு பத்து கிராமங்களுக்கு ஒரு கோயில் தான் இருக்கும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் ஒவ்வொரு கிராமத்திலையும் மினிமம் ரெண்டு கோயிலான இருக்கும், ஒரு சிவன் கோயில் விஷ்ணு கோயில், அது இல்லாமல் நம்ம கிராம தேவதைகள் உள்ள கோயில், இதெல்லாம் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களுக்கு உட்பட்ட கோயிலும் உண்டு, முந்நூறு வருடங்களுக்கு, இரநூறு வருடங்கள், நூறு வருடங்களுக்கு உட்பட்ட கோயில்களும் உண்டு. இப்படி உள்ள பழைய எச்சங்கள் இவ்வளோ இருந்திருந்தாலும் நம்ம மக்களுக்கு வந்து அது அவரோட அருமை புரியுதில்ல, அதோடைய பாதுகாப்பு எப்படி பாதுகாக்கணுங்கிற ஒரு அருமை தெரியறதே இல்லை.
உண்மைதான்.
இப்போ என்ன ப்ராப்ளம்னாக்க, ஒரு பக்கம் மக்கள் வந்து அது எப்படியும் பாதுகாக்கணும்னு உள்ள ஆசையிலே இருக்காங்க, அதை நம்ம பாதுகாக்கணும்னு, ஆனால் பாதுகாக்கிற முறை அவர்களுக்கு தெரியவில்லை. எப்படின்னாக்கா இப்போ ஒரு கோயில் இருக்கு, இந்த கோயில் நீங்கள் பார்த்துக்கலாம், ஒரு பழைய கோயில் இடிஞ்சு விழுந்திருக்கும், கோயில் விழுந்திருக்கும் ஆனால் லிங்கம் பின்னப்பட்டிருக்காது, அதில் ஸ்கப்சர்ஸ்லாம் பின்னப்பட்டிருக்காது. அது காரணம் என்னன்னாக்கா, நம்ம தமிழர்கள் கட்டின கோயிலின் தொழில்நுட்பம் அப்படின்னா, அந்த விமானம் என்று சொல்லக்கூடியது இந்த சாமியின் மேலே இருக்கக்கூடிய ஒரு கோபுரம் சொல்லுவாங்க, சொன்னாலும் மற்றவங்களுக்கு புரியும், அது விமானம் பெரிய சாமி மேலே இருக்கிறது ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சருக்கு விமானம் பெரு. அந்த விமானம் வந்து விழுந்தாலும் அது எப்படி விழுந்தும் நேச்சுரலாக கொலாப்ஸ் ஆனால் கூட அது சாமி மேலே விடாது, நடுப்பதற்கு லிங்கத்து மேலே விடாது. அதே மாதிரி மெட்டீரியல்ஸ், ஏன்னா ரிவர்சபிள் மெட்டீரியல்ஸ் நம்ம சொல்லுவோம். எப்படின்னா கல், ஒரு கல் உடஞ்சா கூட அந்த கல் எடுத்து நூறு கல் போட்டுடலாம், சுண்ணாம்பு, செங்கல், இது எல்லாமே வந்து ரிவர்சபிள் மெட்டீரியல்ஸ், திருப்பி போடக்கூடிய ஒரு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி கட்டினாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, மக்கள் புதுசாக நம்ம புதுப்பிக்கணுங்கிற ஒரு இதில் வந்து அதெல்லாம் மாற்றிடுறாங்க, சிமெண்ட்டு அப்புறம் கான்கிரீட்டு இதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் என்ன ஆகுதுனாக்க,
அது நடுவில் இப்போ இது மாதிரி பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, அங்க ஏற்கனவே இருந்த கல்வெட்டுகள்ல இருந்த சில முக்கியமான எழுத்துக்கள் அதனோட சரித்திரங்கள் அங்க எழுதி வச்சிருப்பாங்க.
அது நான் சொல்றேன், அது பெரிய பெரிய ஒரு தமிழ்நாட்டுக்கே நம்மளெல்லாம் வரும் வைக்கப்பட வேண்டிய விஷயம் அது. இருந்தாலும் அதை அப்புறம் சொல்றேன். முக்கியமானது என்னன்னாக்க, இதுல இந்த கோயில வந்து இப்ப நம்ம இன்வெர்டர்ஸ் சொல்றோம், வெளியிலேருந்து வந்து கோயில் அழித்தார்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ இவங்க ரெனோவேஷன்ஸ் பண்ணுறாங்களே அந்த கமிட்டிகள்லாம், அது வந்து அந்த இன்வெர்டர்ஸை விட பெரிய டேஞ்சரஸ் திங் பண்ணிருக்காங்க. ஏன்னாக்க சிமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க, காங்கிரீட்டை போட்டுறாங்க மேலே, அந்த கோயிலில் ஒரு இது இருந்தால் அதை எடுத்து காங்கிரீட்டை போட்டுறாங்க, காங்கிரீட் மூலமாக பண்ணிடுறாங்க. அதில் வந்து சிமெண்ட்டை யூஸ் பண்ணுறதுல என்ன ஆகுதுனாக்கா, நாளைக்கு அதில் தான் ஒரு கிராக் வந்ததுனாக்க அந்த கிராக்கை ரிப்பேர் பண்ண முடியாது. அந்த ஒரு ஒரு ஹேமரை வச்சு அடித்தா கூட என்டையர் கோபுரம் வந்து ரெண்டு விமானம் ரெண்டாக போயிடும், அந்த தலைமை வீணாக போயிடும், அது சூப்பர் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறது எல்லாமே வீணாக போயிடும், அதை வந்து நம்ம பாதுகாக்கவே முடியாது. அதனால் முக்கியமாக நம்ம ஒரு நுணுக்கமாக நம்ம பார்த்தோம்னாக்க, நம்ம இன்வெர்டர்ஸ் சொன்ன வெளியிலேருந்து வந்து அழித்ததை விட இப்போ இந்த ரெனோவேஷனுங்கிற ஒரு 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 வியாபத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, கெடுத்துன்னு தான் இருக்காங்க சொல்லிடுச்சு அப்படின்னு நம்ம என்னோட ஒரு தாழ்மையான ஒரு ஒரு அபிப்பிராயம். ஏன்னாக்க நான் போய் பார்க்குறேன், நாங்கள் வந்து ஆர்கியாலஜி சர்வேல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெருமைப்படக்கூடிய ஐநூறுக்கு மேலே ஒரு கோயில் ரிப்பேர் பண்ணிருக்கேன், பிரிச்சுட்டே கட்டியிருக்கேன் ஒரு நாற்பது வருடங்கள்.
அதாவது அந்த எந்த கோயிலை புதுப்பிக்கும் போதும் அதனுடைய அந்த பழமையான மரபு கெடாமல் புதுப்பிக்க வேண்டும்னு நீங்க சொல்றீங்க.
மரபு மட்டும் கெடாமல் இல்ல, அதே மாதிரி ஒரு நூறு வருடங்களுக்கு அப்புறம் இருநூறு வருடங்களுக்கு அப்புறம் ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு கிராக்கோ ஒரு இதோ செட்டில்மெண்ட் ப்ராப்ளம் வந்தாலும் அது வந்து நம்ம பாதுகாக்க முறையில பண்ணணும், அதை வந்து சுலபமா பண்ணணும். இப்ப வந்து கோயில் விழுந்துட்டு அப்புறம் பண்ண முடியாது. நாளைக்கு வந்து இப்ப நம்ம வந்து ஒரு கல் கோயில் பாக்குறோம், தஞ்சாவூர் கோயிலே பாத்தீங்கன்னா நானே பண்ணியிருக்கேன், தஞ்சாவூர் கோயிலையும் கங்கைகொண்ட சோழபுரமும் இல்லை நேஷனல் அண்ட் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் மானுமெண்ட், அதில் வந்து ஒரு லிண்டல் வந்து இந்த விமானத்தை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் ஸ்லாப் அது ஒரு பீமில் வந்து கிராக் வந்துடுது. அதையே நாங்கள் மாற்றிட்டோம் அந்த கிராக்கை. ஏன்னா அந்த காலத்தில் செய்த தமிழர்கள் எப்படி செஞ்சுருக்காங்கனாக்கா, ஒரு ரிப்பேர்னா சுலபமாக செஞ்சிடலாம், சுலபம்னா என்ன, அதை வந்து ஒரு டெக்னிக்கலாக அதை நிற்க வச்சுட்டு சப்போர்ட் கொடுத்து நிற்க வச்சுட்டு அந்த ஸ்லாப் இன்செர்ட் பண்ணினா அதை திரும்ப வீட்டு தாங்கிக்கும். இப்போ இவங்க பண்ணுற மெத்தடாலஜி என்னன்னாக்கா, இந்த ஆர்சிசி ஸ்லாப்பை போட்டு விட்றாங்க, இந்த ஆர்சிசி போடுறதுனால நாளைக்கு ஏதாவது ஒரு கிராக்கோ ஒரு ப்ராப்ளம் வந்ததுனாக்க நீங்கள் அந்த ஆர்சிசி ஸ்லாப்பை ரிமூவ் பண்ண முடியாது, அது வெட்டும் போது விமானமே விடும்.
கிடையாது. அப்போ பண்ணது தமிழர்கள்னு சொல்றீங்க இல்லையா, அது எப்படி அவ்வளவு உறுதியா நீங்க தமிழர்கள்னு சொல்றீங்க?
தமிழ்நாட்டுக்கு ரிப்பேர் பண்றோம், நம்ம தானே பண்றோம், வேற வெளியிலேருந்து யாரும் பண்றது இல்லையா, நம்ம தானே இப்போ வந்து கமிட்டின்னு போட்டுக்கிறாங்க, ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் இருக்கு அவங்களையும் போட்டுக்கிறாங்க, நம்ம தானே பண்ணிட்டு இருக்கோம் ரிப்பேர், வெளியிலேருந்து வந்து யாரும் பண்றது இல்லை. நம்ம பண்றது இது நாங்கள் வந்து தப்பா சொல்லலை, அவங்களுக்கு அறியாமையால செய்யறாங்கன்னு தான் சொல்றேன். இவங்களுக்கு இப்ப இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணி எப்படி கட்டலாம் அப்படின்னு பாக்குறாங்க. உடனே ஒரு ஆர்சிசி ரொம்ப ஈஸி, அதனால வந்து இருக்கிற மேல வந்து ஒரு அந்த விமானத்து மேல கிராக் இருந்தால் அதில் ஆர்சிசை போட்டோ ஒரு இதை போட்டோ ஒரு கருங்கலை வச்சோ க்ளோஸ் பண்ணி அது வந்து அவங்க சயின்டிபிக்கா பண்ணாட்டா கூட அதை ஸ்டிச் பண்ணி விட்டுருவாங்க. அதை அது நாளைக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகும்னு அவங்களுக்கு புரியாது. அறியாமையா தான் செய்யறாங்கன்னு நான் சொல்றேன், அவங்க வெளியும் செய்யலாம். இதுதான் இது முக்கியமான ஒரு ப்ராப்ளம் என்னன்னாக்க, இந்த மானுமெண்ட்ஸ் எல்லாம் இப்ப இருக்க ஒரு மாடர்ன் டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணலாம். மாடர்ன் டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணலான்னாக்க, ஒரு ஒரு கிராக் வந்துட்டு வச்சுக்கலாம், ஒரு ஒரு பெரிய ஓட்டையை வந்துட்டா கூட அதை அடைக்கிறது நம்ம மாடர்ன் மெத்தடாலஜி யூஸ் பண்ணலாம்.